நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நேர்களே, வாரம்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சி நமது பண்பலையில கேட்டுட்டு இருக்கோம். இந்த வாரம் பகுதி 80ல் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குநர் டாக்டர் கே செல்வகுமார் அவர்கள் மக்களாட்சி பழகுவோம் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை 91.1 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வாரம் புத்தக மதிப்புரை நிகழ்ச்சியில் மக்களாட்சி பழகுவோம் க. பழனிதுரை, முன்னாள் காந்தி கிராம பேராசிரியர், எழுதிய புத்தகம். இந்த புத்தகம் புரட்சி பாரதியார் பதிப்பகம், ஆவடி சென்னையில் பதிக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் சுமார் 25 தலைப்புகளை உள்ளடக்கிய ஒரு நூலாக வெளியுள்ளது. இதில் மொத்தம் 144 பக்கங்களை உள்ளடக்கிய இந்த புத்தகத்தில் மக்களாட்சி மீது மக்கள் நம்பிக்கை, மக்களாட்சியின் மாண்பு காக்கும், மக்களாட்சி மேன்மையுடைய மாண்பை இழக்கிறதா மக்களாட்சி, மக்களாட்சியின் அழகு, மக்களாட்சியை பழகும், மக்களாட்சி குறித்த புரிதல் தேவை, மக்களாட்சி குறித்த கல்வியின் தேவை, மக்களாட்சிக்கான கல்வி இயக்கம், புதிய திசை நோக்கிய மக்களாட்சி, குடியரசை உயர்த்தும், குடிமை சமூகம் தன்னாட்சி, சமூக செயல்பாட்டில் வெளிப்படத்தக்க அறிவை மக்களாட்சியாகவும், ஆன்மாவின் குரல், ஆராதிக்க வேண்டிய தலைமை, சாதனை படைக்கும் இளைஞர்கள், இளைஞர்களை தயார் செய்யும், மயக்கம் தெளிவது எப்போது, பயிற்சி மையம் உருவாக்கும் போன்ற அருமையான தலைப்புகளை முன்னாள் பேராசிரியர் க. பழனிதுரை அவர்கள் சுமார் 25 தலைப்புகளில் இக்கட்டுரையை படித்திருக்கிறார்கள். இந்த மக்களாட்சியை பற்றி போகிற போக்கில் பல்வேறு செய்திகளை தகுந்த உதாரணத்துடன் தன் அனுபவ அறிவாலும் எழுத்தாலும் ஒரு நடைமுறை தமிழை வெகுஜன மக்களுக்கும் அறிவார்ந்த சமுதாயமாக மாற்ற அவர் எடுத்திருக்கின்ற இந்த பாதை ஒரு உன்னதமான பாதை. தன்னுடைய புத்தகத்தில் மக்களாட்சி என்றவுடன் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது இது ஒரு ஆட்சி முறை என்பதுதான். மன்னர் ஆட்சியிலிருந்து மேம்பட்ட ஒரு ஆட்சி முறைதான் மக்களாட்சி. அடுத்து மக்களுக்கான ஆட்சியை மக்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்து நடத்துவோம். பெரும்பான்மை மக்களுக்கு இது ஒரு ஆட்சி முறை என்பதும் அது தேர்தல் மூலம் உருவாக்கப்படுகிறது என்பது மட்டும் தெரிந்த ஒன்று. நவீன கால மக்களாட்சியின் தொடக்கம் என்பது அமெரிக்க விடுதலை போரில் ஆரம்பித்து இன்று வரை படிப்படியாக அது வியாபித்து பல உன்னதங்களுடன் உலகில் செயல்பட்டு வருகிறது. இது பல்வேறு பரிணாமங்களை அடைந்து இன்று வரை அது உலகில் வியாபித்த வண்ணம்தான் இருந்து வருகிறது. அதே நேரத்தில் இது நேர்கோட்டில் விரிவதுமல்ல, எப்படி பொருளாதாரம் உயர்வது தாழ்வதாக உள்ளதோ அதுபோல் வியாபித்தும் சுருக்கமாக இதை வல்லுநர்கள் கூறும்போது மக்களாட்சி அழைகள் என்று வர்ணிப்பார்கள். மக்களாட்சிக்கு அடிப்படை கூறுகள் உள்ளது, அந்த கூறுகளும் வியாபித்த வண்ணம்தான் இருக்கின்றன. மக்களாட்சியின் அடிப்படை கூறுகளை வைத்து வரலாற்றை புரட்டினால் இவருக்கு ஒரு 200-500 ஆண்டுகள் வரலாறு. அதே போல் இந்த சொல்லுக்கு இன்று வரை இதுதான் முடிந்த முடிவான விளக்கம் என்று எவரும் அறிவித்து கூற முடியவில்லை. காரணம், அது வளர்ந்து விரிந்து வருவதால். மேலும் ஒரு நாட்டின் மக்களாட்சிக்கு ஆணிவராக இருப்பது அந்த நாட்டு மக்கள் அந்த ஆட்சி முறை மீது கொண்டுள்ள நம்பிக்கைதான். தேர்தலின் போது பதிவான வாக்குகளை வைத்து மக்கள் இந்த அமைப்பு முறையின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மதிப்பீட்டு விடலாம் என்று நினைப்பவர்களும், ஆனால் அந்த மதிப்பீட்டு முறையை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வது, இந்தியா உள்ளிட்ட பெரும்பாலான நாடுகளில் கட்சிகளும் வேட்பாளர்களும் பல்வேறு உத்திகளை செய்து மக்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து விடுகின்றன. எனவே தான் வாக்குப்பதிவை வைத்து மக்கள் இந்த அமைப்பு முறை மேல் நம்பிக்கை வைத்துள்ளனர் என்று கூற முடியாது. இப்படி பல வல்லுநர்கள் எடுத்துரைக்கிறார். ஒரு தேர்தலில் 40% வாக்குகள் பதிவாகின, அடுத்த தேர்தலில் 70% வாக்குகள் பதிவாகி வாக்கு பதிவு சதவீதம் குறையும் போது மக்களாட்சி முறை மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்று சொல்வதும், வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் போது மக்கள் நம்பிக்கை வந்துவிட்டது என்று சொல்வதும் உண்மையை பிரதிபலிப்பதாக கருத முடியாது. இப்படி தன்னுடைய ஒவ்வொரு கட்டுரையிலும் மிக ஆழமான கருத்துக்களை ஐயா பேராசிரியர்கள் பதிவு செய்தார். நவீன கால மக்களாட்சி ஆரம்பித்த இடம் அமெரிக்க சுதந்திரம் போர்க்கள். அடுத்து அதை சாலப்படுத்தியது பிரெஞ்சு முறை. அது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற மூன்று கருத்துக்களையும் உலகுக்கு கொண்டு வந்தது. அதிலிருந்து பல அலைகளாக மக்களாட்சி விரிவுபடுத்தப்பட்டு இன்றைய பிரதிநிதித்துவ மக்களாட்சி மக்கள் முன் இருக்கிறது. மக்களாட்சி என்பது ஒரு ஆட்சி முறைதான். ஆனால் அந்த ஆட்சி முறை எப்படி நடக்க வேண்டும், அந்த ஆட்சி முறை செம்மைப்பட எப்படிப்பட்ட சூழல் சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டும் போன்ற விவாதங்கள் உலகம் முழுவதும் அரசியல் தளத்திலும் அறிவு தளத்திலும் தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளன. இந்த மக்களாட்சி பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு தரத்திலும் இயங்கி மக்கள் மேம்பாட்டுக்கு பணி செய்கிறது என்பதை யாரும் மறுக்க இயலாம். மக்களாட்சி உயர்வது தாழ்வதும் அதை பயன்படுத்துகிற சமூகத்தின் தன்மையை பொறுத்தே வந்துள்ளது. எங்கெல்லாம் மக்களாட்சி கலாச்சாரம் மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டு செம்மைப்படுத்தப்பட்டனவோ அங்கெல்லாம் உயர்ந்து செயல்படுவதையும் மக்களாட்சி கலாச்சாரம் இல்லாத இடங்களில் தாழ்வடைந்து உள்ளது என்பதையும் நாம் அறிய முடியும். இப்படி ஒவ்வொரு கட்டுரையிலும் இந்த மக்களாட்சி தேர்தலின் முக்கியத்துவத்தையும் அந்த மக்களாட்சி செயல்படும் விதத்தையும் மிக ஆழமாக சிந்தித்து தன் எழுத்து மொழியால் இந்த மக்களுக்கு புரிய வைக்கின்றார். உலகின் மூன்று மிகப்பெரிய சக்திகளான அரசு, தந்தை, சமூகம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் இருந்து இயங்குகின்றன. அடிப்படையில் அரசும் தந்தையும் சமூகத்திற்கானவைதான். நான் தந்தை என்று குறிப்பிடுவது தொழில் நிறுவனங்களையும் வணிக நிறுவனங்களையும் தான். இந்த மூன்று சக்திகளும் அந்த நாட்டின் அரசியல்வாதிகளுக்கு உட்பட்டுத்தான் செயல்பட வேண்டும். சமூகம் அன்பு வயப்பட்டது, அரசு சட்ட வயப்பட்டது, சந்தை லாபம் வயப்பட்டது. இந்த மூன்றும் தங்கள் நெறிப்படுத்திக் கொண்டு ஒன்றுக்கொண்டு கூட்டுறவில் செயல்பட்டு பூமியில் வாழும் உயிரினங்களை பாதுகாத்து அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வழிவகை கொள்ள வேண்டும். இந்த எதிர்ப்பில் தான் அரசுக்கும் தந்தைக்குமான கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகிறது. இப்படி தன்னுடைய கருத்தை ஒவ்வொரு பக்கத்திற்கு பக்கம், கட்டுரைக்கு கட்டுரை, தன்னுடைய மக்களாட்சியினுடைய அடிப்படை கூறுகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் மிக அழகாக படம் பிடித்து ஒரு வாக்கியமாக தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் நமக்கு மனதில் பதிய வைக்கின்றார். தமிழக சட்டப்பேரவை 100 ஆண்டுகளை கடந்து 100 ஆண்டுகால சட்டப்பேரவை செயல்பாடுகள் என்பது ஒரு நீண்ட வரலாறு. இந்த மகத்தான வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க வேண்டியது இன்றியமையாது. இந்த வரலாறு கொண்டாடப்பட வேண்டும். அதே நேரத்தில் சட்டப்பேரவை செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து அந்த வரலாற்றிலிருந்து பாடம் படிக்கவும் வேண்டும். இந்த 100 ஆண்டில் நாம் பாராளுமன்ற மக்களாட்சி எங்கு உள்ளோம் என்பதை, அதில் உள்ள குறை நிறைகளை ஆய்வு செய்து குறைகளை நீக்கும் உபாயங்களை கண்டுபிடித்து செயல்படுத்துவதிலும் இந்த கொண்டாட்டத்தின் முக்கியத்துவம் அடங்கியிருக்கிறது. உலகின் சட்டப்பேரவைகள் சிறப்பாக செயல்பட காரணம் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் சட்டப்பேரவை செயல்பாடுகள் சீர்திருத்தங்களை செய்தால்தான் நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். மேம்பட்ட செயல்பாடுகளும் சீர்திருத்தம் மிக இன்றியமையாததாக இருக்கிறது. ஆக இந்த மக்களாட்சியினுடைய ஒவ்வொரு கூறுகளையும் மிக அழகாக படம் பிடித்து வாக்கியங்களால் நமது பேராசிரியர் க. பழனிதுரை அவர்கள் மக்களாட்சி பழகுவோம் என்ற புத்தகத்தில் பதிவு செய்திருந்தார்கள். இதை வாருங்கள், வாசிப்போம். அப்படி புத்தகங்களை வாசிக்கும் போது அந்த வாசிப்பு நம்மளை யோசிக்கும் போதுதான் அதை நாம் நேசிக்க முடியும். நேசிக்கும் போதுதான் அந்த புத்தகத்தினுடைய எழுத்துக்களை நாம் சுவாசிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த புத்தக மதிப்புரையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரைக்கும் மக்களாட்சி பழகுவோம் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்கிய தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை அறிவியல் அரசியல் தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குனர் டாக்டர் கே செல்வகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.